நம்பிக்கை என்ற ஒரு சொல்லை வாழ்நாள் முழுவதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் நம்பிக்கையை பற்றி பேசுவார்கள். நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், நம்பிக்கையை தளர்ந்துவிட செய்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையில் தான் இருக்கின்றது. நம்பிக்கைக்கு நிகரான ஒரு உறுதியோ பலமோ கிடையாது, அது உங்களை வாழ வைக்கும். வாழ்க்கையின் இறுதிநிலைக்கு நான் சென்றுவிட்ட போதிலும் நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை விட்டுவிடாது என்று கூறுவார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுதும் டாக்டர்கள் கைவிட்டுவிட்ட போதிலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள், மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் என்ற ஒரு வார்த்தைக்கும் மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மனதை விட்டுவிடாதீர்கள் என்று கூறும்பொழுது இன்னும் நமக்கு நெருக்கமாக உணர்கின்றோம். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் என்று கூறும்பொழுது கொஞ்சம் தூரமாக உணர்கின்றோம். மனம் மிகவும் முக்கியமான ஒரு இறைவனுடைய படைப்பாக இருக்கின்றது. அந்த மனதில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையை சத்தியத்தை கொண்டு நிலைபெறச் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகளையும் இறைவனுடைய வார்த்தைகளையும் இறைவனுடைய உறுதியையும் அவனுடன் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கையும் எல்லாமே மனம் அடிப்படையில். உங்களுடைய மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நேரமெல்லாம் உங்களுடைய இறைவனோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது பொருள். மனம் இல்லாமல் ஒரு காரியம் நிறைவேறப்போவதில்லை. மனதில் ஒரு காரியம் முன்னேறுகின்றது, அதை பொறுத்து என்னுடைய வாழ்க்கை அந்த முன்னடைந்துவிட்ட முன் சென்றுவிட்ட அந்த இலக்கை நோக்கி பின்தொடர்கிறது. இங்கு வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது என் மனம் ஏற்கனவே வந்துவிட்டது, பிறகு என் உடல் அதை பின்பற்றி வருகின்றது. உடல் மனதிற்கு கட்டுப்பட்டிருக்கின்றது, அந்த உடல் மூளையினுடைய அடிப்படையில் இயங்குகின்றது. அந்த உடல் முழுமையையும் நடத்தாற்றுவது செயல்பட செய்வது மூளையாக இருக்கின்றது. உடல் முழுமைக்கும் மூளை பிரதானமாக இருக்கும் பொழுது மனம் அந்த மூளையை கட்டுப்படுத்துகின்றது, எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை. எந்த அளவுக்கு மனதில் உற்சாகம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மூளையானது சுறுசுறுப்பாக இருக்கின்றது. எது வேண்டும் எது வேண்டாம், எதனை நான் கிரகிக்க வேண்டும், மூளை சோர்வடையாது, மனதை நான் பின்பற்றும் பொழுது. நானோ மனதை விட்டுவிட்டு உடல் உழைப்பை பின்பற்றுகின்றேன். நான் அங்கு போய் சேர வேண்டும், ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும், என்ன செய்ய போகிறோம், சில காரியங்களை நான் செய்ய வேண்டும், என்ன காரியம் செய்யணும், இனி நடக்க இருக்கக்கூடிய என் மூலமாக சில காரியங்கள் நடக்க இருக்கின்றன, அதனை நான் அங்கு போய் செயலாற்ற வேண்டும். உங்களுடைய மனம் கூறுகின்றது, அடுத்த நொடிப்பொழுது உங்கள் கைகளில் இல்லை, நாளைய வாழ்க்கை உங்கள் கைகளில் இல்லை, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பவர்கள் இல்லை, நன்மை உங்களுக்கு முன்கூட்டியே கூறப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் நன்மை வேண்டும். நன்மைக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்க முடியாது, அதற்கு ஒரு விளக்கம் தர முடியாது, உணர மட்டுமே முடியும் நன்மைகள் வேண்டும். அந்த உணர்வு உங்களுடைய உடலை வழிநடத்துகின்றது அந்த தேவையின் பக்கம். நன்மைகளுக்கு நான் வடிவம் கொடுக்கின்றேன் என்றால் பெரும்பாலும் நன்மையை சம்பாதிக்க வேண்டும். நன்மையை அடைய வேண்டுமா, நன்மை உங்களை வந்து அடைய வேண்டுமா, நன்மையை சம்பாதிக்க வேண்டுமா? சம்பாதிப்பது என்பது என்னுடைய முயற்சியை கொண்டு, என் கைகள்களை கொண்டு, நான் வைத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய சில உலகத்தின் சுகப்பொருட்கள். இதற்கப்பால் உங்களுக்கு சம்பாத்தியம் கிடையாது. நான் சம்பாத்தியம் என்ற அந்த சம்பாத்தியம் மிக கெட்ட வார்த்தை. நன்மை எனக்கு வேண்டும், நன்மையை அடைய வேண்டும், நன்மை என்னிடம் நிகழ வேண்டும், எங்கும் நன்மை எனக்காக நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டி வேண்டுதலாக கொள்ளக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தை உங்களுடைய மனதில் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் கவலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கவலைகளுக்கு காரணம் எனக்கு கேடுதான், எனக்கு வாழ்க்கை இல்லை, என்ன நடக்குமோ தெரியவில்லை. இது எதனை அறிவிக்கிறது என்றால் உங்கள் மனதில் நன்மைகள் நிகழ வேண்டும், சுகமான அனுபவங்களில் வாழ வேண்டும், அழகான பொழுதுகளில் உங்களுடைய வாழ்க்கை நிலை பெற வேண்டும். இவை எல்லாமே உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது வேண்டும். இந்த அறிவிப்பை நிகழ்த்தி கொண்டிருப்பவன் உங்களுடைய இறையாக, உங்களுடைய மனதுக்கு இறையாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வேறு எவனும் அறிவிப்பதில்லை. என்றை பேச்சை கொண்டு நான் பொருள் அடிப்படையில் மட்டும்தான் பேச முடியுமே தவிர சுகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. சுகம் என்பதற்கு உங்களுடைய அகராதிகளில் டிக்ஷனரியில் அர்த்தம் என்னன்னு பாருங்கள், இருக்காது. அழகு என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியாது. நன்மைக்கு அர்த்தம் என்ன தெரியாது. உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் அர்த்தம் என்ன தெரியாது. உணர்வுக்கு பாஷை கிடையாது. பாஷைகளில் உங்களுடைய விளக்கங்களையோ அந்த உணர்வுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வியாக்கியானங்களோ ஒருபோதும் மனதிற்கு பொருந்தவும் செய்யாது, முழுமையும் கிடையாது. அப்படியானால் முழுமையாக உங்களுடைய உணர்வுக்கு அறிவிக்கப்படுவது ஒவ்வொன்றுமே வார்த்தையாக வடிவம் அமைக்க முடியாது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொன்றுமே மனதுக்கு மட்டுமே உணர்வாக அமைய வேண்டுமே தவிர காதுகளுக்குள் வார்த்தைகளாக போய் மூளைக்கு சென்று அது ஒரு வடிவமாக பிரதிபலித்து பின் அந்த வடிவங்களை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கக்கூடாது. நான் படைப்பாளன் இல்லை, இறைவனை நான் நம்புகின்றோம். இறை என்பது என் வாழ்க்கைக்கு உரியது, உயிர் கொடுக்கக்கூடியது. இறை என்பது உயிர் கொடுக்கக்கூடியது. சாப்பிட்றோம் இறை, இறையை தேடிப்போகின்றோம் இறை. ஒவ்வொன்றுமே எனக்கு இறையாக அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அது உங்களுடைய உயிருக்கு உயிர் அளிக்கக்கூடியது. வயிற்றுக்கப்படக்கூடிய அந்த ரா சின்ன ரா பசிக்கு உணவளித்தல், அது ஒரு இறை. மனதிற்கு தேவைக்கு உணவளித்தல் பெரிய ரா இறை. அது மறைவானது, இறை மறை வேதத்தினுடைய பகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படுகின்றது, இது உங்களுக்கு தேவை என்ன. மனதில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு மூளைக்கு அடையாளம் கிடையாது, வார்த்தைகளுக்கு அடையாளம் கிடையாது. மொழிகளில் நாம் அறிய முடியாது, ஆனால் வேண்டும் என்று உணர முடியும். வேண்டும் என்பது யாரிடம் கேட்பது, வேண்டும் என்பது மனதோடு இணைந்து இருக்கக்கூடியது. வேண்டுமா வேண்டாமா என்பது விருப்பம் கொள்ளக்கூடியது. விரும்பினால் வேண்டும், விருப்பம் இல்லை என்றால் வேண்டாம். வேண்டும் என்று மனிதர்களிடம் இருந்துவது ஒரு வகையிலான பிச்சை எடுத்தல். விருப்பத்தை மேற்கொண்டு வேண்டும் என்று விரும்புவது, நான் இறைவனிடம் என்னுடைய தேவையை ஒப்படைத்து விட்டேன், அவன் எனக்கு அளித்த அந்த தேவை அழகான உணர்வாக இருக்கின்றது, எனக்கு அந்த உணர்வு வேண்டும், அந்த உணர்வு என்னுடைய உடலுக்கு வாழ்க்கையாக அமைய வேண்டும். இப்பொழுதுதான் அது பொருளாக உயிரோட்டமுள்ளதாக எனக்காக நான் வேண்டியதற்கு அமைய வேண்டும் என்று நீங்கள் வேண்டும் என்று மனதில் விரும்பும் பொழுதெல்லாம் அந்த விருப்பம் உங்களை வேண்டுதலாக அமைகின்றது. எப்பொழுது அந்த விருப்பத்தை நான் சந்தேகம் கொண்டேனோ பிறகுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டியிருக்கின்றேன். அந்த நிலை வரும்பொழுது, அந்த சூழ்நிலை வரும்பொழுது, எந்த சூழ்நிலைக்காக நான் இன்று அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேனோ அந்த சூழ்நிலை. இப்பொழுது காற்று வேகமாக வீசிக்கொண்டிருக்கின்றது, இது எனக்கு சுகமாக இருக்கின்றது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், இந்த சுகத்தை விட அழகான சுகத்தை கேளுங்கள். இதில் கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் அழிவுகளும் உண்டு. இந்த அழிவு இல்லாத சுகமாக கொடு இறைவனே. கொஞ்சம் அதிகமாக வீசினால் குளிரும் இருக்கும், இந்த குளிர் இல்லாத சுகத்தை கொடு. இன்னும் தூறலும் சாரலும் வேண்டும், நான் குற்றாலத்திற்கு போகக்கூடாது, இங்கு அந்த சூறலும் சாரலும் வேண்டும் என்று விரும்புங்கள். நீங்கள் உடனே அந்த குற்றாலத்திற்கு போனால் சாரல் கிடைக்கும் என்று எண்ணுகின்றீர்கள், இல்லை இங்கு வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்பவர்கள் இல்லை, அதனை நீங்கள் படைப்பவர்களும் இல்லை. ஆனால் விருப்பத்தை அமைத்தது யார், இங்கு வேண்டும் என்று விருப்பத்தை அமைத்தது யார்? இது நடக்காது என்று நான் என் அறிவை கொண்டு கூறுகின்றேன், ஆனால் வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, அமைத்தது யார்? எந்த இறையை உங்களுக்காக அறிவிக்கப்பட்டதோ அந்த இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று. அவனுடைய வாக்கு உண்மையானது, அவனுடைய வாக்கு உயிரோட்டம் உள்ளது. அந்த உயிரோட்டத்தை நினைக்கும் பொழுதே சுகம் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த சுகம் எங்கிருந்து வந்தது? இந்த சுகத்தை தேடி நான் குற்றாலத்திற்கு செல்கின்றேன், நிச்சயமாக அந்த சுகத்தை நான் அனுபவிக்கின்றேன். அனுபவிப்பதற்கு முன்பாக எங்கும் அந்த சுகம் வேண்டும் என்று இருக்கும்பொழுது அங்கு நிகழ்த்தக்கூடியவன் இங்கு நிகழ்த்த மாட்டானா? இங்கு தூரலையும் சாரலையும் பார்த்தது இல்லையா? குற்றாலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுமா? எங்கும் அதைவிட அழகான சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது நான் யாரும் குற்றாலத்திற்கு போகப் போவதில்லை, இங்கேயே அதற்கு நிகரான அழகான சூழ்நிலை நான் பார்த்து கொண்டிருக்கேன் என்று அனுபவிக்காத நாள் இருக்க முடியுமா? அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அனுபவித்தும் இருக்கின்றோம். அந்த அனுபவத்தை விரும்புங்கள் என்றென்றும் எப்பொழுதும் என்று இதை அறிவிக்கும் பொழுது ஏன் சந்தேகம் வருகிறது? அது அப்பப்போ நடக்கும், நடந்ததை பேசுகிறமே தவிர அப்பப்போ சாம்பிள் காட்டினது எப்பவுமே வேணுமே நீ கேட்கல. காரணம் எனக்கும் அறிவிருக்கின்றது நடக்காது என்று. அப்படியெல்லாம் எப்பொழுதும் நடக்காது என்றோ ஒரு நாள் நடக்கும், அதை நிகழ்த்துவது யார்? அப்படியானால் ஏன் என்றென்றும் நிகழாது? உங்கள் மனதுக்கு ஏன் அறிவிக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டுகிறது? ஏன் அறிவிக்கணும்? அவன் தவிர வேறு யார் அறிவிக்க முடியும்? நான் அதை நிராகரிக்கின்றேன் என்றோ நிகழ்ந்ததன் காரணமாக, அடிக்கடி நிகழாததன் காரணமாக நான் என் அறிவை கொண்டு, என் அறிவு எல்லாம் கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள், பதிவுகள், என் அறிவு. உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறை, அந்த இறையானது மறைவானது, உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஆகவே மறைவானது. உங்களிடம் இறைவன் கேட்பதெல்லாம் வேணுமா வேண்டாமா, அவ்வளவுதான். வேண்டுமென்றால் வேண்டுதல் முடிந்துவிட்டது, எனக்கும் உங்களுக்கும் இடையே உடன்படிக்கையும் முடிந்துவிட்டது. நான் கொடுத்தேன், நீங்கள் வாங்கி கொண்டீர்கள், உடன்படிக்கையும் முடிந்துவிட்டது, அப்படித்தானே? உன்னை நம்பி நான் வாங்குகின்றேன், வாங்கி கொண்டேன், விருப்பமும் உண்டாகிவிட்டது. அந்த விருப்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது இறைவனோடு நான் இணைந்துவிட்ட ஒரு நிகழ்வு. இனி இந்த வாழ்க்கை எனக்காக ஆரம்பிக்கின்றது, இறை வழி வாழ்க்கை. இந்த இறை மறைவானது, யாராலும் வடிவம் அமைக்க முடியாது, உணர முடியும், சத்தியமாக வேண்டும் என்று விரும்ப முடியும், விரும்பித்தான் ஆக வேண்டும். இது வெறுக்கத்தக்கதாக அல்ல. என்னால் முடியாது, இறைவனால் முடியும், அறிவித்தவன் எனக்கு அறிவிப்பான். மனம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அந்த மனம் மறைவாக இருக்கின்றது, பார்க்க முடியாது. மனதிற்கு உங்களுடைய அகராதிகளில் விளக்கம் தேடுங்கள், வியாக்கியானம் தேடுங்கள், முடியாது. ஆனால் இருக்கிறதா இல்லையா? மனதுக்கு ஒரு கவலை வந்துவிட்டது, நான் வாட விரும்பவில்லை, விரக்தியாகிவிட்டது, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நான் விரும்புகின்றேன், நம்புகின்றேன். விருப்பத்தை தொலைத்துவிட்டேன், நம்பிக்கையை தொலைத்துவிட்டேன், இனி கெட்டதை நம்புகின்றேன், எனக்கு அதோகதி தான் என்று. அந்த நாள் நெருங்கி வருகின்றது, நானும் என்னை விரக்தியில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றேன், இனி என்ன நிகழும் என்று எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது எப்பொழுதோ, காரணம் எப்பொழுதும் நம்பிக்கையை இழந்துவிட்டேன். இனி என்னுடைய முடிவை நோக்கி நான் என்னுடைய காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், என் முடிவை நோக்கி நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, தடுப்பொன்றும் இல்லை. அதற்கு முன்பாகவே நான் மரணிப்பதும் ஒன்று, தற்கொலையாக வேண்டாம் இந்த வாழ்க்கை. அங்கும் மனதில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துவிட்ட முடித்துவிட்டது, இங்கு நீங்கள் விரும்புகின்றீர்கள் நான் வாழ விரும்பவில்லை என்று. வெறுக்கத்தக்கதை விரும்புகின்றோம், அழகான விஷயங்களை விட்டுவிட்டு வெறுக்கத்தக்கதை விரும்புகின்றோம். நான் என்னை முடித்துக் கொள்கின்றேன், நான் சுகமாக மாட்டேன், எனக்கு நன்மைகள் கிடையாது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, நிர்மூலமாகிவிட்டது, விரக்தியாகிவிட்டேன், நிர்கதியாக நிலையில் நான் இருக்கின்றேன் என்றெல்லாம் நாம் நமக்கு கூறிக்கொள்கின்றோம். இதுவே மூளையும் ஏற்கின்றது, அது உங்களுக்கு அதன் பல் வழிகாட்டுகிறது. மனம் உங்களுடைய மூளையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டுமா, உங்களுடைய மூளை மனதை கட்டுப்படுத்த வேண்டுமா? அருபமான பார்க்க முடியாத இந்த மகாசக்தியானது, மூளைக்கும் மிஞ்சிய மகாசக்தியானது பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, வடிவம் அமைக்கவும் முடியாது. சத்தியமான அந்த மகாசக்தி உங்களுடைய மூளைக்கு அறிவிக்கின்றது, ஏற்பியா ஏற்க மாட்டியா? என் அறிவை கொண்டு நான் நிராகரிக்கின்றேன், இதெல்லாம் முடியாத காரியம். இப்பொழுது பதிவாகின்றது, இதற்கான ஒரு நேரம் முற்கூட்டியே அறிவிக்கப்பட்டது, அவனால் உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நானும் புறக்கணித்து பரிகாசம் செய்பவர்களில் இருந்தேன், இதெல்லாம் நடக்காது என்று. நடக்க வேண்டும் என்று இறைவன் கூறும் பொழுது, நடக்காது என்று நான் அவனுக்கு விரோதமாக கூறும் பொழுது, யார் பெரியவன் இதில்? நான் பெரியவன், நடக்காது. யாரை எதிர்த்து? அகிலங்களை உங்களுக்காக படைத்தானே, அந்த இறைவனை எதிர்த்து நடக்காது என்று கூறும் பொழுது அவ்வளவு பரிகாசம். என் அறிவை நான் வச்சு கொண்டிருக்கின்றேன், அந்த நேரத்தில் நான் சுகமாக உலகப் பொருட்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உலகப் பொருட்களின் சுகத்தில் வாழக்கூடிய நாம், உங்களுடைய உடலிலும் சுகமில்லை என்றால் இந்த சுகப்பொருட்களை கொண்டு இந்த உடல் சுகத்தை அனுபவிக்க முடியுமா? உடல் சுகமாக இருக்கின்றது, மனதில் பெரும் வேதனை பற்றி கொண்டது. இந்த சுகத்திற்கு மனவேதனை ஈடுகொடுக்க முடியுமா? இந்த சுகத்தை கொண்டு மனவேதனையை நான் மறந்துவிட்டு வாழ முடியுமா? கோடான கோடான கோழி வைத்திருந்தாலும் சரி, மனதில் ஒரு நெருப்பு பற்றி கொண்டால் இந்த நெருப்பை நான் குளிர்காய்கின்றேன். அவ்வளவு பெரிய விஷயம், என்னுடைய நெருப்பை நான் மூட்டினேன், அதில் தீ குடிக்கின்றேன், அதுதான் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, அதில் கூட சுகம், இந்த இடத்து வெப்பத்தை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்குது, உயிரே மாஞ்சி பண்ணாலும் சரி இது குளிர்விக்கக்கூடியதாக இருக்கின்றது. மனதில் உள்ள நெருப்பை தாங்க முடியாது, தீ குளிக்கின்றேன், அந்த தீ அவ்வளவு குளிராக இருக்குது இந்த நெருப்புக்கு முன்னாடி. எது சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில்? உங்களுடைய மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதா, அல்லது உங்களுடைய உடலையும் வெளிப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளையும் பொறுத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? நாம் மிருகங்கள் இல்லை. மனிதனுக்கு மனம் என்ற ஒன்று படைக்கப்பட்டிருக்கின்றது, அது மறைவானது, அதில் இறைவனுடைய வாக்கு, இறை சக்திகள் நிறைந்தது. இதனை நான் நம்பும் பொழுது புறச்சூழ்நிலைகளில் நாளைய வாழ்க்கை சம்பந்தமாக கொடுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் நீங்கள் நுழையும் பொழுது பரிதவிக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டாம். இன்று நடக்காது என்று நான் நிராகரிப்பதன் காரணமாக பிறந்த நாள் முதலாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது சுகமான வாழ்க்கையில் வாடுங்கள் என்று. படைப்பு, நம்முடைய பிறப்பு யாரிடம் இருக்கின்றது தெரியும். நான் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவங்களே படைத்தது யாருன்னு கேட்கும்போது இறைவன் ஒருத்தன் தான் தெரியும். நிச்சயமாக நீங்கள் மரணம் அடைவீர்கள். மரணம் யார்கிட்ட இருக்குது? நமக்கு இருக்கிறது, அவன்கிட்ட இருக்குது. வாழ்க்கை மட்டும் உங்கள் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நடுவில் பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையே வாழ்க்கை என்றும் இருக்கின்றது. அந்த வாழ்க்கை கடந்த கால அறிவை கொண்டு வாழப்போகின்றீர்களா, அல்லது வளர்க்கக்கூடிய வாழ்க்கை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப் போகின்றீர்களா? என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கடந்த கால அறிவை கொண்டு நான் வாழப்போகின்றேன். இறைவனுடைய அறிவுக்கு தெளிவானது. உங்களுடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நீங்கள் நுழைய முடியாது. நாளைய வாழ்க்கை புதுமையானது, புது உலகம், என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அவன் உங்களுக்காக எதனை விதித்தானோ அது நிறைவேறும். அந்த விதியானது உங்களுடைய மனதுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதுதான் உங்களுடைய விதி, விதிக்கப்பட்டது. அவ்வளவும் சுகமான விதி. நான் அதை மறுக்கும் பொழுது கெட்ட விதியாக மாறுகிறது. நடக்குமா என்று சந்தேகப்படும் பொழுது நிச்சயமாக நான் அதை மறுக்க ஆரம்பிக்கின்றேன். நானும் இறைவன் தான் என்று நம்ப ஆரம்பிக்கின்றேன். நிச்சயமாக யார் நானும் இறைவன் தான் என்று கூறுகின்றார்களோ தகாத வார்த்தையை கூறுகின்றிருக்கின்றார்கள். அந்த வார்த்தையை நமக்கு கூடாது, ஆகாது என்பது தெரிந்திருந்தும் அந்த வார்த்தையைத்தான் நாம் மெச்சிக்கொண்டிருக்கின்றோம். அத்தியாயம் 21:29. இன்னும் அவர்களில் எவரேனும் யார் இங்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் வீணான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கின்றான். நான் கூறுகின்றேன், அவனுக்கும் மேலான வார்த்தைகளை கூறுகின்றேன். இதனை நம்புங்கள் என்பது உங்களுடைய அறிவு. என்றென்றும் நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், விரும்புகின்றோம். அது நடக்காது. சுகமும் துக்கமும் மாறி மாறித்தான் வரும் என்று தத்துவம் பேசுகிறோம். வாழ்க்கை என்றால் கஷ்டங்களும் இருக்கிறது, நஷ்டங்களும் இருக்கின்றது, வேதனைகளும் இருக்கின்றது, அதனுடைய உங்களுக்கு விடிவும் இருக்கின்றது. மாறி மாறி வரக்கூடியதுதான் வாழ்க்கை என்று தத்துவம் பேசுகிறோம். எது வேண்டும் என்று மட்டும் கேளுங்கள். இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும் என்பது நீங்கள் இறைவனை நாடும் பொழுது. நீங்கள் எதனை இழந்தீர்களோ அந்த சமயத்தில் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பீர்களே, அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நீங்கள் திரும்புங்கள். இறைவன் அறிவித்த அந்த அறிவிப்பை, இறையை மறையை, இறை மறையை, வேத வாக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நாள் வரும்பொழுது பரிதவிப்புக்கு ஆளாக மாட்டீர்கள் என்று நீங்கள் பரிகாசம் செய்யாமல் இருந்தால். நிச்சயமாக அலட்சியம் செய்பவர்கள் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு செய்தியை தன்னுடைய நேற்றைய இறந்த கால அறிவை வைத்துக்கொண்டு நாளைய வாழ்க்கையை வாழ்வேன் என்று முடிவு கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமையிலிருந்து விலகினால் தவிர நாளைய வாழ்க்கை எனக்கு இன்று அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற மனதில் அது மட்டும்தான் சத்தியம். இதனை நான் நம்பும் பொழுது அது எனக்கு நடக்கும். விரும்பும் பொழுது இன்னும் சமீபமாக இருக்கின்றது. விருப்பம், நம்பிக்கை, இந்த இரண்டில் விருப்பத்தை நான் சந்தேகிக்கும் பொழுது பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நாள் நெருங்கும் பொழுது என்னுடைய காலத்தை நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக மாற்றமாகி கொண்டு வருகின்றது. ஏதோ எனக்காக தவறு நடக்க இருக்கின்றது. அந்த ஏதோ ஒரு தவறு நடக்க இருப்பதை முற்கூட்டியே நான் இங்கு அறிவிக்கப்படுகின்றேன் என்று என்னுடைய காலம் நெருங்கிக் கொண்டு வரும்பொழுது எதனை நான் பரிகாசம் செய்தேனோ அந்த பரிகாசத்தின் காரணமாக இந்த சூழ்நிலையை நான் கவனிக்கின்றேன், மாறிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது கூட இந்த சூழ்நிலைகளை வேண்டாம் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அப்பொழுதும் நான் இதை மறந்துவிட்டு என்னுடைய காத்திருக்கக்கூடிய கேடுகளுக்காக நான் அதனை எதிர்நோக்கி இருக்கின்றேன். எப்படி நான் சீர் செய்வது என்று வருவதற்கு முன்பாகவே இன்னும் மறைவாக இருக்கின்றது, உருவாகவில்லை. நிச்சயமாக நானும் இறைவன்தான் என்று இறைவனுக்கு விரோதமாக உங்களுடைய கடந்த கால செத்த அறிவை வைத்துக்கொண்டு இதை கொண்டு நாளைய வாழ்க்கையை வாழ வைத்து வாழ்வேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, இந்த தகாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நாளைய வாழ்க்கையை பற்றி என்னுடைய அறிவை கொண்டு நிகழ்த்திக் கொள்வேன் என்று எண்ணி பார்ப்பதே தவறு, மிக பெரும் கேடு. நாளைய வாழ்க்கை எனக்கு தெரியாது என்று இப்பொழுது இருக்கும் பொழுது மட்டும்தான் பயம் வரும். அந்த பயம் இறைவனுக்கு உரிய ஒரு வாழ்க்கையை நானும் இறைவன்தான் என்று கூறக்கூடிய அளவுக்கு பரிகாசம் செய்து என் அறிவை கொண்டு வாழ்ந்துவிடுவேன் பொருள்களை நான் சம்பாதிப்பதன் காரணமாக. ஒவ்வொரு பொருளுமே நான் கண்டுபிடித்த சுகப்பொருள் அவ்வளவுமே உயிரோட்டம் இல்லாதது, நீர்த்தன்மை அற்றது, குளிர்ச்சி அற்றது, வெப்பத்திற்குரியது. இறைவன் படைப்பது ஒவ்வொன்றுமே நீரிலிருந்து உருவாக்கப்பட்டது, குளிர்ச்சியுடையது, உயிர் அளிக்கக்கூடியது, உயிருக்கு உயிர் அளிக்கக்கூடியது. உதாரணமாக உங்களுடைய காற்று, வெப்பக்காற்றும் இந்த காற்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உயிரை வாங்கக்கூடிய வெப்பக்காற்றும் உயிர் அளிக்கக்கூடிய குளிர்ந்த காற்றும். அவனுடைய காற்றில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் படைப்பவன் இல்லை. இந்த காற்றில் அழகாக இருக்கின்றது என்ற செய்தியையும் நான் உணர்கின்றேன். உணர்வு காற்றை எப்படி உணர்கின்றேனோ அதில் உள்ள செய்தியும் அழகாக இருக்கிறது இல்லையா என்ற கேள்வி. ஞானமுடையவர்கள் அந்த சிந்தனையின் பக்கம் திரும்புவார்கள். எங்கிருந்து இந்த செய்தியும் காற்று வரும்பொழுது சுகமாக உணர்கின்றேன் என்ற அந்த செய்தியும் சேர்ந்து வருகின்றது, நான் அதை சுவாசத்தில் கிரகிக்கும் பொழுது அந்த செய்தியும் சேர்ந்து கிரகிக்கப்படுகின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள், வெறும் காற்றல்ல, வெற்று காற்றல்ல, வெறித்து பார்க்கக்கூடிய காற்றல்ல, உணர்வோடு கூடியது, நீங்கள் விரும்பக்கூடிய காற்று. அழகாக இருக்கிறது இல்லையா என்று கூறும்பொழுது ஒவ்வொருவரும் கூறுவோம், எவ்வளோ அழகாக இருக்கிறது இல்லையா என்று. ஆம், அழகாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த காற்றில் செய்தி இருக்கிறதா இல்லையா? சத்தம் போட்டு யாரும் பேசல, அழகாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பரிமாறிக்கிட்டோம். உள்ள கொடுக்கப்பட்ட அந்த உணர்வை கிரகித்து அந்த காற்றில் இறைவனுடைய செய்தி உங்களுடைய மனதில் கிரகிக்கப்பட்டு அதனை நீங்கள் அழகாக உணர்கின்றீர்கள். இது எப்பொழுதும் வேண்டுமில்லை என்றும் கேட்கின்றான். ஆம், எப்பொழுதும் வேண்டும். அப்படி வரும்பொழுது தான் பரிகாசம் செய்கிறோம், இதில் நடக்காது. எதனை நடக்காது என்று கூறினீர்களோ அந்த வெப்பக்காற்றுக்காக நான் காத்திருக்கின்றேன். எனக்கும் தெரியும் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வரும்போது வெக்க வரும்னு சொல்லிட்டு தெரியும், எனக்கு தெரியுமே இதெல்லாம் வராது, நடக்காது. யாருக்கு நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள் என்றால், உள்ளத்தில் பேசும்பொழுது இறைவனுக்கு விரோதமாக பதிலளிக்கின்றீர்கள். நானும் இறைவன் தான், நீ மட்டுமல்ல, எனக்கும் பல விஷயங்கள் தெரியும். உலக வாழ்க்கையை பற்றி எனக்கும் தெரியும், நீ கூறுவதை நான் நம்ப முடியாது, இது என்றென்றைக்கும் வரும் என்று நான் கூறுகின்றேன். வேண்டுமா வேண்டாமா விரும்புங்கள். காற்றில் செய்திகள் உங்களுடைய உள்ளத்தில் கிரகிக்கப்படுகின்றன என்பதை இப்பொழுது நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கை வேண்டுமா நம்பிக்கை வேண்டாம்? நம்பிக்கையோடு வாழப்போகின்றீர்களா நம்பிக்கையற்று வாழப்போகின்றீர்களா? நம்பிக்கையோடு வாழம் என்பது இப்பொழுது நான் எதனை நிராகரித்தேனோ, பரிகாசம் செய்தேனோ, அலட்சியப்படுத்தினோ அந்த சத்தியத்தை நான் நிராகரித்து விட்டேன். ஆனால் சூழ்நிலைகள் மாறி வருகின்றன, தாங்க முடியவில்லை. இப்பொழுது எனக்கு மழை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். கடுமையான வெயில் காலத்தில் வறட்சியின் போது இந்த நாளைத்தான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இது என்றுமே நடக்காது, வெயில் காலத்தில் வெயில் தான் அடிக்கும் என்று கூறிய நீங்கள் அந்த வெயிலை தாங்க முடியாத போது மழை வேண்டும் என்று ஏன் விரும்புகிறீர்கள்? காற்று மாற வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றீர்கள்? திடீர்னு மூணு நாளைக்கு அங்கே வந்து குற்றாலத்தில் மழை தண்ணி ஊற்றும், உடனே எல்லாரும் மட்டுக்கிட்டு அங்கே ஓட்டீங்களே, ஏன் எதனை நிராகரித்தீர்களோ இப்போ எதுக்காக அது வேணும்னு விரும்புகிறீங்க? இது இப்படித்தான், சாவதற்கென்றே நான் இந்த நாளை நான் எதிர்பார்த்தேன், வந்துவிட்டது. இல்லை, நீங்கள் சாகக்கூடாது, வாட வேண்டும், சுகமாக வாட வேண்டும், குளிர்ச்சியோடு வாட வேண்டும், சூறலும் சாரோடு வாட வேண்டும் என்று அப்பொழுது நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் பேப்பர் பார்க்குறீங்க, குற்றாலத்தை மழை வந்தால் தண்ணி வந்தால் போகணும்னு சொல்லிட்டு, சார் அடிக்கதான் உடனே ஓடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை மறுத்தவர்கள் தான், நடக்காது என்று. கோடை காலத்து மழையை பெய்யக்கூடாது, மழை வந்தால் ஆக ஆனந்தமாக இருக்குது உங்களுக்கு, அந்த சமயத்தில் கோடை மழைன்னு சொல்லிடுவீங்க, உடனே அது வெப்பமழைன்னு சொல்லிடுவீங்க. நீங்கள் விரும்புவதற்காக வேண்டி எத்தனை எத்தனை அத்தாட்சிகள், நீங்கள் எதனை பரிகாசம் செய்கின்றீர்களோ, எதனை அலட்சியப்படுத்துகின்றீர்களோ, எந்த ஒரு பாக்கியத்தை உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்ட பின்னர் இது நடக்காது என்று கூறினீர்களோ, அவ்வளவையும் நான் அவ்வப்போது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகவும், விரும்ப என்பதற்காகவும் காற்றில் உள்ள செய்திகளை நம்புங்கள், மனிதனுடைய செய்திகளை நம்பாதீர்கள் என்று. எந்த செய்தியை நாம் நம்ப வேண்டும்? காற்றிலிருந்து நமக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியை நம்ப வேண்டுமா? மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வீணான பேச்சுக்களை நாம் நம்ப வேண்டுமா? நாம் முடிவு செய்ய வேண்டும். இப்பொழுது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் இறைவனுடைய வாக்கு மறைவாக, என்னுடைய அறிவுக்கு மறைவானது. நிச்சயமாக என் அறிவை கொண்டு நான் நிகழ்த்துவோன் இல்லை. நானும் இறைவன்தான் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. இறைவன் ஒருவன்தான் இறைவன் என்று உங்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்ட பின்னரும் இப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவைகள் என்ன என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும். உயிர் இருந்தால் சுகம் இருக்கின்றது, உயிர் இல்லை என்றால் சுகம் இல்லை. நான் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் உயிரோட்டம் வேண்டும், அப்படியானால் சுகம் இருக்கின்றது. என்னுடைய உயிரோட்டத்தை நான் கவனிக்கும் பொழுது நான் எவற்றையெல்லாம் எனக்காக உபயோகப்படுத்துகின்றனோ அவற்றில் இந்த உயிரோட்டம் பரவும். இங்கிருந்து என் கைகள் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த உயிரோட்டம் பரவும். இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், மறைவான அந்த சக்தியை நான் நம்புகின்றேன். என் உடலில் அந்த சக்தி கிடையாது, என்னுடைய பேச்சில் அந்த சக்தி கிடையாது. ஆனால் அந்த உணர்வை நம்பின் காரணமாக அந்த வார்த்தைகளிலும் உயிரோட்டம் இருக்கின்றது, அந்த செயல்களிலும் உயிரோட்டம் இருக்கின்றது, நான் எனக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் உயிரோட்டம் இருக்கின்றது. இப்பொழுது அது உங்களுக்கு நன்மையாக மாறும். படைப்பாளன் உங்களுக்காக படைப்பதற்காக வேண்டி தன் புலமிருந்து வாக்கை கொடுத்தான். ஏற்றுக்கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வேண்டும், அழகாக இருக்கின்றது. மனம் எதனை பார்க்கின்றதோ அந்த அழகு மட்டும்தான் உண்மையான அழகை தவிர, கண்கள் எவற்றை பார்க்கின்றனோ அவற்றில் இருக்கக்கூடிய அழகு உண்மையானதல்ல. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. படைக்கப்பட இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இறை மறையாக, வேதவாக்காக. நிச்சயமாக நான் கடவுள் இல்லை. நம் அறிவையெல்லாம் கடந்த மகாசக்தி உள்ளத்தில் இறை உணர்வாக மறைவாக இருக்கின்றது. அந்த இறை மறை வேத வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து என்னுடைய பிரார்த்தனை, என் இறைவனே, உனக்கும் எனக்கும் உள்ள உடன்பிடிக்கை முடிந்துவிட்டது, உன்னை தவிர கதி இல்லை என்று கூறுங்கள். எப்பொழுது உன்னை தவிர கதி இல்லை என்று கூறுகின்றேனோ அப்பொழுது என்னுடைய உள்ளம் அழகான உணர்வை அடைகின்றது. அந்த உள்ளத்தின் பக்கம் நான் திரும்ப வேண்டும். அந்த உள்ளந்தான் எனக்கு கதி என்று இருக்க வேண்டும். இந்த அறிவு எனக்கு கூடாது என்பதையும் விரும்புங்கள். இந்த அறிவு உள்ளத்திற்கு விரோதமானது என்பதையும் விரும்புங்கள். உள்ளம் நாளைய வாழ்க்கையை உங்களுக்கு சத்தியமாக அறிவிக்கின்றது. அறிவு நேற்றைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கை இல்லை என்பதை அது உங்களுடைய சத்தியத்தை முறியடிக்கின்றது. உங்களுக்கு நீங்களே விரோதமான வாழ்க்கையை வாழாதீர்கள். உங்களுடைய மூளையில் நீங்கள் சேகரித்து வைத்த கல்வி அறிவை கொண்டு என்னுடைய அறிவு ஒட்டுமொத்தமாக, உதாரணமாக எவ்வளவு அசுத்தமானதும் அலங்கோலமானதும் என்னுடைய அறிவு என்பதற்கு, மருத்துவ அறிவு இருப்பதிலே மிக உயர்வான அறிவு, மிகப்பெரிய உயிரை காப்பாற்றக்கூடியது இல்லையா? ஒரு நோய் வந்துவிட்டது, சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு, சுகமாகாது என்பதை அறிவிப்பது என்னுடைய அறிவு. தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர், ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர், உடலெல்லாம் பரவிவிட்டது, எங்களால் முடியாது. இது நம்முடைய அறிவு, அப்படித்தானே? ஆகவே இறுதியில் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அமைச்சிருங்க. உறவுக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் தன்னுடைய அறிவின் இறுதிக்கு வரும் பொழுது அதற்கு முன்பாக நான் உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று கூறுவார். இது பொய்யான வாக்குறுதியா இல்லையா? இறைமண்டமிருந்துள்ள செய்தி, நீங்கள் காப்பாற்றப்படுங்கள், நீங்கள் சுகமாகுங்கள் என்ற செய்தி. என்னுடைய டயக்னோசிஸ் கூறுது, இல்லை, நீங்கள் சுகமாக மாட்டீர்கள் என்று. டாக்டர்கள் கூறுகின்றார்கள், நான் சுகமாக்குவேன் என்று. அவர்களுடைய டயக்னோசிஸ் தான் சுகமாகாது, ஆனால் நான் சுகமாக்குவேன். நம்பிக்கை கொண்டோம். யார் மீது? இறை மறையை தவிர்த்துவிட்டு, உயிரோட்டம் அளிக்கக்கூடிய இறைவனை தவிர்த்துவிட்டு, படைப்பாளனை தவிர்த்துவிட்டு, யார் எதனையும் படைக்க மாட்டார்களோ, உயிர் யார்கள் இல்லையோ அவர்கள் கூறுகின்றார்கள், நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று. நாம் கெட்ட சக்திகளை நம்ப ஆரம்பித்து விட்டோம். நல்ல சக்தி, படைக்கும் சக்தி ஒன்றே ஒன்றுதான், அது உன்னுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. கெட்ட சக்திகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் சைத்தான் என்று கூறுவோம், சாத்தான் என்று கூறுவோம், கெட்ட சக்தி என்று கூறுவோம், எவனோ வினை வைத்து விட்டான் என்று கூறுவோம், கெட்ட சக்திகள் வேலை செய்கிற என்று கூறுவோம். நிச்சயமாக கெட்ட சக்திகளும் இருக்கின்றன, நல்ல சக்தியும் இருக்கின்றன. உங்களுடைய உணர்வு கல்விக்கப்பட்டிருக்கின்ற இறைமறை எது எதனை வெல்லும், கெட்டது நன்மைகளை வென்றுவிடுமா, நன்மை தீமைகளை வென்றுவிடுமா? இறைமறை இருக்கின்றது, நிச்சயமாக நன்மைகள் மிகைத்துவிடும், தீமைகள் அழியும் என்பதை உங்களுடைய இறைமறை வேத வாக்கு வேதம் உள்ளத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மைதானே? இப்பொழுது அந்த இறைமறையை நீங்கள் நம்புங்கள், நன்மையை நம்புங்கள், தீமையை நம்பாதீர்கள். எப்போ உங்களுடைய உடல் உபாதைகளை பற்றி ஒரு டயக்னோசிஸ் கூறப்பட்டுவிட்டதோ, அந்த டயக்னோசிஸ் கூறப்படும் பொழுது இது குணம் ஆகாது என்பதுதான். எதுவாக இருக்கட்டும் குணம் ஆகாது, அதுதான் டயக்னோசிஸ். பிறகு எப்படி வைத்தியம் பார்க்கலாம்? உங்களுடைய இறைவன் கேட்கின்றான், உங்களுடைய மூச்சில் காற்றில் அந்த உணர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஞானமிக்க இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உயிர் மூச்சில் கலந்து அதனை நீங்கள் உணர்கின்றீர்கள். நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று கூறும் பொழுது கூட அடுத்த மூச்சில் நீங்கள் வாழ வேண்டும் என்று அந்த செய்தி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. எதனை வேண்டும் என்று விரும்ப வேண்டுமோ விரும்புங்கள். இப்பொழுது நம்பிக்கை கூடாது, விருப்பம் கொள்ளுங்கள் வேண்டும் என்று. ஆசையோடு எதிர்பார்த்திருங்கள், இது உங்களுடைய உயிரோட்டத்தை அதிகரிக்கும். நம்பிக்கை கொள்வது இன்னும் சந்தேகம் இருக்கின்றது, நான் பிழைக்க மாட்டேன், யார் பேசிக்கொண்டிருப்பது இன்னும் பிழைக்க வேண்டும் என்று இப்பொழுது கூறுவார்கள், கூட இருப்பவர்கள் கூறுவார்கள். அதுவும் வெறும் வாய்ப்பேச்சாக இருக்கும், உணர்வு இருக்காது. நீங்கள் மனசை ஒற்றாதீங்க. மனம் என்பது இறை வாக்குகள் பதிந்தது. அது ஒரு சரியான ஒரு உறுப்பு இல்லை, ஒரு பெட்டகம் மாதிரி கிடையாது, ஒரு அலமாரி மாதிரி கிடையாது, உள்ள ஒரு மறைவான அமைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உருவமாக பார்க்க வேண்டாம். எந்த அளவுக்கு இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் விரும்புகின்றீர்களோ மனம் இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்களை இறைவனுடைய வாக்குகளை விரும்பாமல் மனதனுடைய போக்குகளையும் மனதின் பேச்சுக்களையும் நம்ப ஆரம்பித்தீர்களோ, கெட்டதை நம்ப ஆரம்பித்தீர்களோ, மனம் வெறுத்து விட்டது, மனம் இல்லை, மனசை விட்டாம்பான்னு சொல்லுவாங்க. மனதை விட்டுவிடாதீர்கள். அற்பத்தனமான மனிதனுடைய அறிவை கொண்டு பேசக்கூடிய பேச்சுக்கள் சத்தியத்திற்கு விரோதமாக இருக்கும் பொழுது அவர்களை உங்களுடைய பாதுகாப்பாளர்களாகவோ உங்களுக்கான உயிரோட்டத்தை அளிக்கக்கூடிய உதவியாளர்களாகவோ ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அத்தியாயம் 21 வசனம் 29, இன்னும் அவர்களில் எவரேனும் அவனன்றி நிச்சயமாக நானும் இறைவன்தான், அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவன் நல்லதை பேசுகிறேன் நான் கெட்டதை பேசுகிறேன், இதை நம்புங்க, அதை நம்பாதீங்க. கடவுளை நம்பி வீணாகாதீங்க. என்ன நம்பி வாங்க, நான் காப்பாற்றுறேன். இது சைத்தனுடைய வார்த்தையா, கடவுளுடைய வார்த்தையா? உள் உணர்வாக ஒவ்வொரு மூச்சும் கொடுத்து கொண்டிருக்கின்றானே உயிர் மூச்சாக, அந்த உயிர் மூச்சில் அவனுடைய வாக்கு இருக்கின்றது. அந்த வாக்கை நீங்கள் எங்கோ நம்பி ஒரு சிறு அணுவளவு நம்புகின்றீர்கள், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் போய்விட்டால் அடுத்த சனமே நீங்கள் இறந்துவிடுவீர்கள், அல்லது உங்களை நீங்கள் மாய்த்துக்கொள்ளக்கூடிய தற்கொலையின் பக்கம் திரும்பிவிடுவீர்கள். உங்களை அறியாமலேயே நம்ப வைக்கின்றான். ஓரளவுக்கு இவ்வளவு கொடுத்தா இவ்வளவாவது நம்புறீங்களே, அந்த நம்பிக்கைக்கு தான் இன்றைக்கி உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது, மனசு ஒன்று இருக்குது. அந்த மனதின் காரணமாக உங்களுடைய உடல் வழிநடத்தப்படுகின்றது, உங்களுடைய மூளை மேய்க்கப்படுகின்றது, அதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இனி நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை கூற வேண்டுமே தவிர நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறிவிட வேண்டாம். நமக்கு நாமே தெரிந்தே அநியாயக்காரர்களாக, நமக்கு நாமே கெட்ட சக்திகளாக உருவாக வேண்டாம். நம்முடைய இறைமறைக்கு விரோதமாக சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றிய உங்களுடைய கவலையெல்லாம் உண்மைக்கு மாறாக நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நான் அந்த வாழ்க்கையை அமைக்கப் போகிறேன் என்று கூறும்பொழுது நீங்களும் தெய்வமாக ஆகிவிட்டீர்கள். ஒன்று நல்ல சக்திக்கு விரோதமாக கெட்ட சக்தி ஒட்டுமொத்தமாக நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம். இந்த கெட்ட சக்திகளும் தன்னை தெய்வமாக ஆக்கிக்கொள்ள விரும்பும். எது உங்களுக்கு வேண்டும்? உங்களுடைய அறிவு கொடுக்கக்கூடிய இறைவனுடைய அந்த சக்தி உள்ளுக்குள் எடுக்கப்படுகின்ற உயிர் மூச்சாக, நல்ல வார்த்தைகளாக, அழகான செய்திகளாக, இதுக்கு விரோதமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் மீறி இவ்வளோ நல்ல செய்திக்கு இத்தனோண்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் முழுமையாக நம்பினா எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்பதை எண்ணிப்பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் புண்ணியஸ்தலமாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று முதலாக. உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் சென்று அங்கு இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றான், தேவன் இருக்கின்றான் என்று நிச்சயமாக கூறாதீர்கள். எப்பொழுது உள்ளத்தை விட்டு வெளியேறினோ என் மனம் முடிந்துவிட்டது. இனி கெட்டவற்றை மட்டும், மனிதர்களுடைய பேச்சுக்களை மட்டும், கெட்டவற்றை மட்டும் என்பது உங்களுடைய கல்வியை, மனிதர்களுடைய அறிவை, மனிதர்களுடைய பேச்சுக்களை மட்டுமே நம்புவீர்கள் தவிர உள்ளத்தில் எதுவுமே கிரகிக்கப்படாது. உயிர் மூச்சு இல்லை, மனமும் இல்லை. ஆகவே நான் உணர்ச்சிகளை கொண்டு, வெறும் மூளை இருக்கிற உணர்ச்சிகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் மனம் என் மூளை இயக்காது, என்னுடைய உணர்ச்சிகள் என் மூளையை மடுங்கடிக்கும். அந்த வாழ்க்கையை நான் சென்று கொண்டிருக்கின்றேன். இறை வழியில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். உங்களுடைய உயிர் மூச்சில் எதனை நீங்கள் கிரகிக்கின்றீர்களோ மனம் அங்கு இருக்கின்றது. அந்த மனதை பின்பற்றுங்கள். மனதில் உங்களுடைய அறிவு கொள்ளக்கூடிய நேற்றைய வாழ்க்கையினுடைய அறிவை, கடந்த கால அறிவை, செத்த கால அறிவை உங்களுடைய உள்ளத்திற்கு கொண்டு வர வேண்டாம். கடந்த காலம் நாளைக்கு வராது. கடந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகள் நிகழக்கூடாது என்று நாளைக்கு நாம் விரும்புகின்றோம். கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அதைவிட அழகானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒரே மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஞானங்களில் வாழுங்கள். உயிர் மூச்சு கிரகிக்கக்கூடிய நாளை விஷயத்தை பற்றிய அழகான செய்திகள் உங்களால் வரையறுக்க முடியாது. நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, எனவே நீங்கள் உருவத்தை கொண்டு இதுதான் நான் விரும்புகின்றேன் என்று கூறினானால் அந்த உருவ வழிபாடு நேற்றைய அறிவை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. நேற்றைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கையை உயிரோட்டம் கொண்ட வாழ்க்கையாக வாழ முடியாது. நேற்றைய வாழ்க்கையை நம்பி அந்த அறிவை கொண்டு வாழும்பொழுது ஏற்கனவே செத்த சுடுகாட்டுக்கு நான் செல்கின்றேன் நாளை வாழ்க்கையை பற்றி என்று இன்று நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் இனி இறைவனுடைய வாக்குக்கும் மனதுக்கு விரோதமாக மூளையை உபயோகப்படுத்தி ஒரு காரணம் இந்த வாழ்க்கையை மேற்கொள்ள மாட்டேன். கெட்ட வாழ்க்கையையும் கெட்ட சகுனங்களையும் கெட்டவற்றையே நம்ப செய்யக்கூடிய இந்த மூளையையும் மனிதர்களையும் அவருடைய பேச்சுக்களையும் கூற்றுக்களையும் ஒருபோதும் என்னுடைய மனதுக்கு கொண்டு வந்து அங்கு இருக்கக்கூடிய உயிர் மூச்சில் கலக்க மாட்டேன். எனக்கு நான் அநியாயம் செய்து கொள்ள மாட்டேன். யார் அவிதம் செய்கின்றோமோ நாம் ஏற்கனவே இறந்தவர்கள். இனி நாம் புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் ஆளாகின்றோம். நரக வாழ்க்கை நமக்காக நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. எனவே எவர்கள் தாங்களும் இறைவனோடு சமமானவர்கள், சும்மா இருந்தால் இறைவன் உதவி செய்ய மாட்டான், நான் ஏதாவது செய்யணும் அப்போ உதவி செய்வான். நீ செய்வது தான் கெட்டது, அதையும் மீறி நன்மையை நம்ப செய்கின்றான். அந்த நன்மையிலிருந்து ஒரு தெளிவு, அந்த தெளிவில் உங்களுடைய வாழ்க்கை அமைகின்றது. ஒரு அணுவத்தனை நன்மை இருந்தாலும் சரி, மலையளவு தீமைகளையும் நீக்கக்கூடிய சக்தி பெற்றது அந்த அணுவத்தனை நன்மை. அந்த அளவுக்கு நாம் நம்புகின்றோமே, அதனை நாம் உணர்பவர்கள் இல்லை. அந்த அணுவத்தனை நன்மைக்கு மூளை இயக்கப்படுகின்றது. என்னுடைய சுகாதாரமான பாதைகளில் செல்வதற்கு அந்த பாதை உங்களுடைய இவ்வளவு மலையளவு தீமையை கூட நீக்கிவிட்டு அந்த பாதையை காட்டுகின்றது. நான் என் கைகால்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக மூளை மறத்துவிட்டது, உள்ளம் செத்துவிட்டது. இப்பொழுது நான் வாழ்கின்றேன், சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக நீங்கள் சமாளிக்கவில்லை. இறைவனுடைய அனுகிரகம், அந்த ஆற்றலில் நீங்கள் உங்களுடைய தீமைகளிலிருந்து காப்பாற்றப்பட்டு வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நன்மை மிகைப்பதன் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தீமை மிகைத்துவிட்டால் நிச்சயமாக நான் மரணமடைந்து போவேன், அல்லது என்னை நானே தற்கொலை செய்து கொள்வேன். எந்த வாழ்க்கையும் நமக்கு வேண்டும் என்பதை இன்று நான் தீர்மானிக்க வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து நான் கிரகிக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றிலும் கிரகிக்கக்கூடிய அந்த ஞானங்களோடு வாழ வேண்டுமா, அல்லது நான் வாழ்ந்து முடித்த செத்த காலங்களுடைய அறிவை வைத்துக்கொண்டு இதை கொண்டு நாளை வாழ முடியுமா? வாழ முடியுமா? யாரேனும் இறந்தவர்கள் நாளைக்கு எழும்பி பேசுவார்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது. செத்த காலமும் நாளைக்கு வராது. செத்த கால அறிவும் நாளைக்கு உபயோகப்படாது என்பதை நம்புங்கள். அறிவு என்ற அந்த மடமையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அறிவிப்பு என்ற உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தியை நீங்கள் மேன்மையாக கொண்டு விரும்புவதன் காரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுகமாக அனுபவிக்கும் போது இதைவிட அதிகமான சுகம் வேண்டும் என்று இறைவன் அந்த காற்றில் அறிவிக்கின்றான். நன்றி கட்டிவிட வேண்டாம், இது பத்தாது, இது போதாது. மனிதனுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். அதனை அனுபவித்துவிட்டால் இன்னும் அதிகமாக வேண்டும். அதனை அனுபவித்துவிட்டால் இன்னும் அதிகமாக வேண்டும். இன்னும் அதிகமாகக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது விரும்புங்கள். மனித கழுதை அறிவை ஒருபோதும் நம்ப வேண்டாம். உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடிய மனிதனுடைய புறம்போக்கு அறிவை நம்ப வேண்டாம். கெட்ட காலத்தின் முன்னறிவிப்பாக உங்களுடைய அறிவு என்று வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நரக வேதனை பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். என் அறிவு வேலை செய்யும் போதெல்லாம் கெட்ட காலம் சுழண்டு கொண்டிருக்கின்றது. அறிவை நீக்கிக் கொண்டு சுவாசங்களில் அந்த இறைவனுடைய ஞானங்கள் பார்க்க முடியாது, அடையாளம் காண முடியாது, அடையாளம் கொடுக்க முடியாது, வார்த்தைகள் கூட அடிவிக்க முடியாது. அந்த சுகமான உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக வானங்களும் பூமியும் இயங்க ஆரம்பிக்கும். இறைவனுடைய வாக்கு உங்களுக்கான சுகமான அனுபவங்கள். அந்த சுகமான அனுபவங்கள் அவ்வளவுமே வானங்களிலிருந்து படைக்கப்படுகின்றன, பூமிக்கு இறங்கி கொண்டிருக்கின்றன. ஆக இதனை நான் நம்பிக்கை கொள்ளும் பொழுது வானங்களும் பூமியும் எனக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. காரணம் என்னோடு இறைவன் இருக்கின்றான், இறைவன் நான் அமைந்திருக்கின்றேன். என் மனதோடு நான் இணைந்துவிட்டேன். என்னுடைய உணர்வை கொண்டு நான் என் மனதோடு இணைகின்றேன், என் உள்ளத்தோடு இணைகின்றேன். இனி எனக்கு மூளை என்பது அன்னன்னைக்கு அப்போதைக்கு செய்யக்கூடிய காரியங்களை நிகழ்த்துவதற்காக உபயோகப்படுத்துகின்றேனே தவிர நாளைய வாழ்க்கைக்கு என்று உபயோகம் கிடையாது. மூளையை கொண்டு நாம் செய்யக்கூடிய உபயோகம் பயன்கள் எதுவும் கிடையாது. துடைத்தப்படக்கூடிய அறிவு நம்முடைய அவ்வளவு கல்வி அறிவும் நாளைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. இன்றைய வாழ்க்கைக்கு துடைத்து போடுங்கள், அவ்வளவுதான். அதற்குரிய மரியாதை வேஸ்ட் பேப்பர் நாலேஜ், டிஸ்போசபிள் நாலேஜ், யூஸ் அண்ட் த்ரோ நாலேஜ். அதனை இன்றைக்கு கழிவுகளாக உபயோகப்படுத்துங்கள். நாளைய வாழ்க்கைக்கு உங்களுடைய உபயோகத்திற்காக வேண்டி படைக்கப்படிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி உபயோகப்படுத்தாதீர்கள். நம்பிக்கையும் கொள்ள வேண்டாம். உங்களுடைய அறிவை நம்பும் பொழுதெல்லாம் அழிவை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். மருத்துவ அறிவு ஒரு சிறப்பான உதாரணம், எந்த நோயையும் குணப்படுத்தாது. ஆனாலும் இவர்கள் உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே கேடு. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லையா, டெத் சர்டிஃபிகேட் இறந்து போயிட்டா, அந்த டெத் சர்டிஃபிகேட் எழுதியமாக இருக்கும் இந்த நோயால் செத்தாக இருக்கும். நேராக ஐசியூலேருந்து வரும் மெடிக்கல் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட். எல்லா டாக்டர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நோய்க்காக வந்தார், இந்த நோய்க்காக செத்தாருங்கிற ரிப்போர்ட் வரும். அப்போ நீ என்ன செஞ்ச நபர்கள் உள்ள உட்காந்துட்டு எவனாவது ஒருத்தன் எந்த நோயும் இல்லாமல் செத்தான்னு சொன்னால் டவுட் வரும், எப்படி நோய் இல்லாமல் சாவுறது? அவனை கவனிக்கணுமே. நோயோடு சாகணும், எங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு ஒரு கடங்காரன்னா சாகணும். அந்த பாடியிலேருந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் உறுப்புகள் எடுத்துப்போம். அவனுக்கு வந்து காசு தரத்துக்கு இல்லைன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னால், அதுக்கு மேலே வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எடுத்து நாங்கள் விற்றுப்போம். என்ன ஒரு கேடுகட்ட மருத்துவத்தை நாம் வைத்துக்கொண்டு நம்பிக்கை கொண்டு உணர்வை நாம் விட்டுவிட்டோம். காரணம், என்னுடைய கோயிலானது என்னுடைய உள்ளந்தான் என்பதை நான் அறிய மறந்துவிட்டேன். அங்கு உணர்வாக நான் கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய அந்த உறுதிமிக்க ஞானங்கள். மாபெரும் ஆற்றல் மகாசக்தி என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய எண்ணமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் மறந்துவிட்டேன். அந்த மகாசக்தி அந்த இறையில் நன்மையை தேவை கிடையாது, சுகத்தை தேவை கிடையாது, உண்மையை தேவை கிடையாது, நான் விரும்பக்கூடிய உண்மையை தேவை கிடையாது, நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அழகை தேவை கிடையாது. இவ்வளவையும் மறந்துவிட்டு அலங்கோலமாக எதிர்க்கின்றதோ அசிங்கமாக மறுவருக்கத்தக்கதாகவும் இன்னும் எனக்கு ஆகவே ஆகாது என்பதை நான் வேறு வழியில்லாமல் நம்பி வாழ்க்கையில் விரக்தியாகிய மனதை விட்டுவிட்டு வாழக்கூடிய அந்த நாளை எதிர்நோக்கிருக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே தவிர எந்த நன்மையும் இடமே இல்லை என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தெய்வ இல்லமாக நீங்கள் இன்று மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய மசூதிகளோ சர்ச்சைகளோ கோயில்களோ அங்கு கடவுள் இருக்கின்றான், தெய்வம் இருக்கின்றான், நல்லா இருக்கின்ற கொண்டால் நிச்சயமாக நான் வழிகட்டு விட்டேன். பூசாரிகளால் வழிகெடுக்கப்பட்டேன். இங்கு நீங்கள் பயபக்தியோடு வாழ வேண்டும். பயமும் பக்தியும் உள்ளம் சம்பந்தப்பட்டதா, கட்டிடங்கள் சம்பந்தப்பட்டதா? அங்கே போனாலும் திடீர்னு பயபக்தி வந்துடுமா? எந்த நாளும் நான் இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டுமா? அங்கே போன உடனே பயபக்தி எனக்கு வந்து நடிச்சு காட்ட வேண்டுமா? எப்படி நான் வாழ வேண்டும்? ரோட்டில் கால் வைக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியாது, பயப்பட வேண்டாமா? ஒன்றும் நடக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியது தான் இங்கே இருக்கின்றது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் உள்ளத்தில் தங்க வேண்டும், ஞானங்களோடு கலக்க வேண்டும், இறைவனுடைய வாக்குகள் ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய செய்திகளை பார்க்க வேண்டும். வெற்று மூச்சாக இருக்கக்கூடாது. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் சுவாசிக்கக்கூடாது. கவலையும் பெருமூச்சும் இயக்க பெருமூச்சும் உங்களுக்கு உருவாகிவிடும். சுகமான அழகான நிம்மதியான மூச்சு, நிம்மதியான பெருமூச்சு உங்களுக்கு வேண்டும். உள்ளத்தில் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் செய்திகள் இருக்கின்றன, அழகான செய்திகள் இருக்கின்றன. வெளியில் வாங்க, அப்போ தான் தெரியும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீங்க, வெளியே வாங்க. மூலம் மங்கி போயிடும், வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மங்கி போச்சா கொஞ்சம் மலைவாசலுக்கு போங்க, இங்கே தங்கியிருக்க வேண்டாம், வெளியே போயிட்டு வாங்க. வீட்டிலே அந்த போர் அடிக்குது, வெளியே போயிட்டு வர்றேன். வெளியே என்ன இருக்குது? வீட்டில் இந்த கூரை வானங்கள் இறங்கக்கூடிய அந்த காற்றை தடுத்துக்கிட்டு இருக்குது. வெளியில் ரோட்டில் காலை வைக்க வானம் கூரையாக மாறுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று படும்பொழுது சில நல்ல விஷயங்கள் என் மனசில் வந்து ஆதரவு கொடுக்குது. சும்மா காலால் போயிட்டு வந்தேன், காற்று வாங்கிட்டு வந்தேன், சுகமாக இருக்கேன். இல்லை, காற்றோட உணர்வுகளை வாங்கி வந்திருக்கீங்க, அதை கவனிக்கணும். உங்கள் அறியாமலேயே சுகமான உணர்வுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் காரணமாக கொஞ்சம் உடம்பு சுகமாக இருக்கிறது வீட்டுக்கு வரீங்க, நல்ல விதமாக வீட்டுக்கு திரும்பி வர்றீங்க. வெளியில் போயிட்டு வந்ததுனால இல்லை, காற்று வாங்கிட்டு வந்ததுனால இல்லை, காற்றோடு உணர்வுகளும் கலந்ததே. நீங்கள் அறியாமல் உலகத்தில் அந்த உணர்வை நீங்கள் சிலவற்றை நீங்கள் விரும்பிவிட்டீர்கள். இன்னும் அதை நீங்கள் அடையாளம் கண்டு அதை நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக நடக்காது என்று கூறக்கூடியவர்களாக இல்லாமல் அந்த விருப்பத்துடனே வந்தீர்கள். அடையாளம் கண்டுகொண்டால் நிச்சயமாக நீங்கள் அது நடக்காது என்று அதை நிறுத்திருப்பீர்கள். அதை நீங்கள் மூழ்கடித்து விட்டிருப்பீர்கள். அதை நீங்கள் பரிகாசம் செய்து அலட்சியப்படுத்தி விட்டிருப்பீர்கள். அதை கூட உங்களுக்கு இறைவன் கொடுக்காமல் அந்த உணர்வுகள் உங்களை வாழ வைத்து விரும்ப வைத்து வீட்டுக் கொண்டதுகள். அது இன்னதுன்னு அடையாளம் கண்டதுன்னு சொன்னால் நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பீங்க. உங்களை அறிவு கொண்டு காப்பாற்றினான். உங்கள் அறிவு கெட்டாத விதத்தில் அந்த சுகத்தை கொடுத்து விரும்பச் செய்து பின்னர் அந்த விருப்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை புதிதாக அமைகின்றது. நீங்கள் அறியாத வாழ்க்கை. இதுதான் நான் வெளியில் போயிட்டு வரும்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். வானங்களிலிருந்து நேரடியாக இறங்கக்கூடிய அந்த காற்றை நான் சுவாசிப்பதன் காரணமாக அதில் உள்மூச்சு கலந்திருக்கின்றது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட பேச்சையே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சியோடவும் பொறாமையோடவும் பெருமை கொண்டும் சண்டை போட்டுக்கிட்டும் சச்சரவுகளையும் இந்த சூழ்நிலைகள் தான் என்னுடைய காத்தாக உள்மூச்சாக சென்று கொண்டிருக்கின்றது. கேடுகளுக்கு மேல் கேடுகள். வெளியில் வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் உயிர் மூச்சு இருக்கின்றது. அந்த வெளியில் போகாமல் ஒரு நாள் கூட முடியக்கூடாது. வெளியில் போகும்போது இன்று நீங்கள் அறிய வேண்டும் எதற்காக வெளியே போகணும்னு சொல்லி தெரியணும். வானங்களில் இருக்கக்கூடிய நேரடியான அழகான புதிய உயிர் மூச்சு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியமுறை கொடுக்கப்படுகின்றது. அதற்காக வேண்டி நீங்கள் வெளியே செல்ல வேண்டியிருக்கின்றது. காற்று வாங்கிறதுக்காக இல்லை, உணர்வுகள் கிடைக்கப்படுவதற்காக, புதிய உயிர் கிடைக்கப்படுவதற்காக. கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வேலை செஞ்சுட்டு சென்னையில் உட்காந்துருப்பாங்க. வெளியில் வந்து அவனுக்கே தெரியும் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு நாலு பேரை பார்த்தோம், பேசுவோம், சிரித்தோம், அதனால் நல்லா நினச்சிட்ருக்காங்க. இல்லை, நேரடியான வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்று நீங்கி நல்ல காற்றை சுவாசத்தின் காரணமாக உணர்வுகளும் சேர்ந்தது. அதன் காரணமாக அவர்கள் கொஞ்சமாவது உணர்வடைந்தவர்களாக நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள், நல்ல காற்று வேண்டும். இது கெட்ட காற்று, வெளியில் நல்ல காற்று. ஆனால் நான் சுகமாக இருப்பதாக உணர்கின்றேன். நிச்சயமாக இல்லை. சத்தியத்தை கொண்டு பேசும் காரணமாக சுகம் இருக்கின்றது உள்ளுக்குள். வெளியில் செல்லும்பொழுது இறைவனே நீ அறிவிப்பக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் ஏற்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்தை நீங்கள் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஏற்க வேண்டும். உணர்வில் வாழ வேண்டும், ஞானங்களில் வாழ வேண்டும். என் அறிவுக்கு அப்பாற்பட்டது நாளைய வாழ்க்கை பற்றி சுகமான உணர்வுகள் அவ்வளவும் இந்த காற்றிலிருந்து இறங்கக்கூடிய செய்தி. உதாரணத்தை கூறினேன், இந்த காற்று வீசும்பொழுது அழகாக இருக்கிறது இல்லையா என்று எண் கேட்கின்றான். நாமும் அப்படியே மற்றும் எவ்வளோ அழகாக இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்போம். எங்கிருந்து வந்தது எல்லோருக்கும் இதே செய்தி, ஒரே வார்த்தை எல்லோரும் மனிதனும் இருக்கின்றது. இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை நீங்கள் நம்புங்கள். இறைவனுடைய வாக்கையை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடன் பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றான். மூச்சு காற்றில் அவனுடைய வாக்கு நினைக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பேச்சிலும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழகான விஷயங்கள், வேண்டாம் என்று நிராகரிக்கக்கூடிய எதுவும் இல்லை. நாம் மறந்தவர்களாக மருத்துவர்களும் ஆகிட வேண்டாம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக உள்ளம்தான் உங்களுடைய உறைவிடம், உள்ளம்தான் உங்களுடைய புண்ணியஸ்தலம். அதற்கு மிஞ்சி ஒரு கோயில் மசூதி சர்ச் கிடையாது என்பதை நம்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள். அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நிகராக எந்த மனிதனும் எந்த விஷயத்தையும் பேசிட முடியாது. நாளைய செய்தியாக கெட்டோம், சீரழிந்தோம், கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் சென்று பூசாரிகளை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாம் கடவுளை வழிபடவில்லை. கடந்த மகாசக்தி உள்ளத்தில் வாக்காக இருக்கின்றது. ஒவ்வொரு முற்றிலும் அந்த வாக்கு கடவுள். கடவுள் என்பது உருவம் அல்ல. இப்பொழுதும் சரி, கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்றால் கடந்த மகாசக்தி என் உள்ளத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி, அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டேன். அது கடவுளுக்கு பொருத்தமான ஒரு செய்தி. மனிதர்களுக்கு பொருத்தமில்லாத செய்தி, அவர்களுக்கு அது ஆற்றல் கிடையாது நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி. நிறைவேற்றக்கூடியவன் எவனோ அவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளத்தை தெய்வ இல்லமாக இன்று நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது விதி. விதிக்கப்பட்ட அந்த விதியிலிருந்து நீங்கள் மாறிவிட வேண்டாம். உள்ளத்தின் விதிகளுக்கு அப்பால் தலை விதியே என்று கூறக்கூடிய அந்த வாழ்க்கையை நுழைய வேண்டாம். உங்களுடைய கெட்ட அறிவை, கல்வி அறிவை, விளக்கமாற்று கல்விக்கூடங்களில் படித்த அந்த படிப்பறிவை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கியது போதும். படிக்காத மேதைகளாக இன்று நாம் மாறுவோம். அப்போ ஏன் படிச்சீங்கன்னு கேட்டால் கலவாணி படிப்பை படிச்சுட்டு மறக்கிறதுக்காக. கலவம் கற்று மற என்பது நம்முடைய பழமொழி. அந்த படிப்பை தெரிந்து கொண்டு இது கூடாது ஆகாது என்று நிராகரிப்பதற்காக இன்னைக்கு வரைக்கும் என்ன கல்வி இருக்குதோ அவ்வளவிலையும் நூற்றுக்கு நூறு கற்று தேர்ந்துவிடுங்கள். அதனை நீக்கிக்கொண்டு இறைவனுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்காக வேண்டி, நம்பிக்கையோடு வாழ்வதற்காக வேண்டி, அந்த நம்பிக்கையும் இன்னும் உறுதிப்படுத்தி கொண்டு விருப்பங்களில் வாழுங்கள். விருப்பத்தை சந்தேகப்பட்ட பிறகு நம்பிக்கை வேண்டும், இரண்டாம் தர வாழ்க்கை வேண்டாம். கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியும் பொழுதே முற்றிலுமாக பணிந்துவிடுங்கள். எனக்கு எதுவுமே தெரியாது, சரணாகதி அடையுங்கள், உங்களுடைய அறிவை ஒதுக்கி வைத்துவிடுங்கள். எப்போ நீங்கள் உங்களுடைய பள்ளிவாசல்களையும் மசூதிகளையும் சர்ச்சுகளையும் கோயில்களையும் செருப்பை வெளியிட்டீங்களோ என்னுடைய அறிவை வெளியே விட்டுவிட்டேன் என்பது அர்த்தம். அதை போட்டு தான் எப்போதுமே நடக்கிறீங்க. ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிறேன், தொப்பி போட்டுக்கிட்டு நடக்கிறேன், கோர்ட்டு போட்டு நடக்கிறேன், செருப்பை வெளியே கட்டிட்டு உள்ளவன், அந்த பெருமையை கழட்டி வச்சுட்டு உள்ளவா. நான் என்னுடைய உள்ளத்திற்குள் செல்லும் பொழுது என்னுடைய அறிவை, விளக்க மாற்ற அறிவை, செருப்புக்கு நிகரான அறிவை வெளியே நீக்கிவிட்டு நான் என் உள்ளத்தில் தங்குகின்றேன். இப்பொழுது நான் பணிவுடையவனாக இருக்கின்றேன். இப்பொழுது எதனை இறைவன் உங்களை அறியாமல் ஏற்க செய்தானோ இன்னும் அழகான மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் விரும்பச் செய்வான். அந்த விருப்பங்கள் உங்களுக்காக உருவாகும். வானங்கள் முதலாக பூமி வரையில் உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான் வானங்களையும் பூமியையும். மனிதனுடைய எந்த விதமான ஒளிமொழியும் ஏற்காதீர்கள். அறிவில்லாமல் அறியாமையில் கூறக்கூடிய ஒளிமொழி ஏற்காதீர்கள். இறைவன் கூறக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சத்தியத்திற்கு மனிதர்களோடு நான் உரையாடக்கூடிய நாளை விஷயங்களை பற்றிய உறுதிமொழியை, இவர்கள் எனக்கு உதவுவார்கள், பாதுகாப்பிருப்பார்கள், ஒருவருக்கும் உதவி செய்துவோம், நிச்சயமாக கிடையாது. மனிதர்களும் நாளை வாழ்க்கை கிடையாது. திரும்ப திரும்ப நினைவு கூற வேண்டும், காற்று சுவாசிக்கும் பொழுது, சுகமாக இருக்கும் பொழுது செய்திகளும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை கவனியுங்கள். விரும்பிவிடுங்கள். வெளியில் போகும்பொழுதே விருப்பங்களோடு செல்லுங்கள். இன்று இப்பொழுது இறைவனுடைய செய்தி என்ன என்பதை, வீட்டுக்குள் அடைந்து கிடக்கும் பொழுது கெட்ட செய்திகளையே நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன், வெளியில் வரும்போது நல்ல செய்திகளும் இருக்கின்றன. மனம் ஓரளவுக்கு விசாலமடைகின்றது, ஓரளவுக்கு சுகமாக இருக்கின்றது வெளியில் செல்லும்போது அந்த காற்று. எப்பொழுதும் உங்களுக்கு வெளியில் ஒரு சுகமாக நிகழ்ந்து நடக்கும் பொழுது வெளியில் வந்துவிடுங்கள், வீட்டு தங்காதீர்கள், அவ்வளவுதான். அங்கு வேண்டும், அந்த உணர்வு வேண்டும். ஏன் வெளியில் செல்கின்றோம் என்பதற்கான அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்றில் செய்திகள், இறைவனுடைய மறைவான ஞானங்கள் உள்ளுக்குள் இறங்குகின்றன. அவனை தவிர வேறு எவரும் நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய அவ்வளவு கேடுகளுக்கும் வெளியில் செல்லும் பொழுது நீங்குகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். புதிய காற்றில் அந்த நீங்க வேண்டும் என்ற உணர்வோடு அதுவும் கலக்கும். இறைவனுடைய செய்திகளும் அவ்வளவு உயிரோட்டமுள்ளதாக, பசுமைத்தன்மையுடையதாக அப்படியே ஈர்க்கப்படும். அங்கு உங்களுடைய விருப்பங்கள் அதிகமாகும், நம்பிக்கை நீங்கும். நம்பிக்கை என்பது இரண்டாம் தர வாழ்க்கை. விருப்பத்தை நான் சந்தேகம் கொண்டு விட்ட பிறகு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாம் தர வாழ்க்கை வேண்டாம். சத்தியத்தை நம்புங்கள். கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று நீங்கள் சென்று பூசாரிகளை வழிபட்டது போதும். இனி உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள். உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக எந்த நேரமும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இறக்கிக் கொண்டிருக்கின்றான். அழகான செய்தியாக, என்னவெல்லாம் கவலைப்படுகின்றீர்களோ அவையெல்லாம் வேண்டாம் என்று உங்களுக்கு இருப்பது ஏற்கனவே செய்தியாக அமைந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் அதை இணங்கணுகின்றீர்கள், இது வேண்டாம் என்று. ஆனால் முதல் முறையாக கொடுக்கப்பட்ட போது அவ்வாறு இல்லை, நான் தான் எனக்காக இன்றைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றீர்கள். உதாரணமாக பெண் பார்க்கப் போகின்றோம், வரன் பார்க்கப் போகின்றோம். அந்த வரன் பார்க்கும் பொழுது நான் பார்க்கின்றேன், என்ன பார்க்க போகிறீங்க, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ நட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். குணம் பார்க்க போனீங்களா, மனதை பார்க்க போனீங்களா, அவங்களுடைய உலகத்தின் அடிப்படையான சுகப்பட்டுக்களுடைய அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் பார்க்க போனீங்களா? போய் வரன் பார்க்க போயிட்டு வந்துட்டு இடம் நல்லாயிருக்கு சொல்லுவீங்க அப்படி தானே? பார்க்கக்கூடியது பெண்ணை பார்க்க போயிட்டு இடம் நல்லாயிருக்குது, வசதியான இடம், எத்தனை நாளைக்கு மனசில் வசதி வேணும், உடலில் வசதி வேணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யார் பார்க்க வேண்டும், இறைவன் பார்க்க வேண்டும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும், பொறுமை மேற்கொள்ள வேண்டும், விருப்பத்தை மேற்கொள்ள வேண்டும், பொறுமை மேற்கொள்ள வேண்டும். அது நடக்க வேண்டிய காலத்தில் நிச்சயமாக நடக்கும். நேரமும் காலமும் அவனிடம் இருக்கின்றது, மனம் அவனிடம் இருக்கின்றது. என் மனதிற்கு பொருத்தமானது அவனுக்கு தெரியும், என் மனம் என்னென்ன எனக்கு தெரியாது. நான் எப்போ வந்து நல்லா இருப்பேன், எப்போ கெட்டான மரம் எனக்கு தெரியாது, எப்போ கோவப்படுவேன், எப்போ அமைதியப்பேன் எனக்கு தெரியாது. நான் ஒரு பைத்தியகரமாக இருக்கும்பொழுது நான் உன்னத்தில் பார்க்குறேன், இதே குணத்தில் தான் பார்ப்பேன். ஆனால் இறைவன் பார்க்கும்பொழுது எனக்கும் சுகமாக்குவான், அவனுக்கும் சுகமாக்குவான், காலத்தவணை அவனிடம் இருக்கின்றது. எல்லாம் அழகான முறைகள் மெருகேறி வரும்பொழுது இப்பொழுது பொருத்தமாக்குவான் அவன்தான், அவனிடம் அப்படியுங்கள். நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சு வந்துட்டு ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அந்த நாளில் மாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் இறைவனுக்கு பதிலாக உங்கள் தெய்வமாக ஆக்கிக்கொண்டீர்கள், இப்பொழுது நீங்கள் அதை அனுபவிக்கின்றீர்கள், அவ்வளோதான். நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் இறைவனும் ஒப்படையுங்கள், பொறுமை மேற்கொள்ளுங்கள், விரும்புங்கள். நல்ல விஷயம் என்ன, நாளை விஷயம், நாளை விஷயத்தை கொண்டு உங்களுடைய அறிவு கொண்டு பார்க்காதீங்க. பணம் வேணும் பணம் வேணும்னு போகாதீங்க. உங்களுக்கு உணவு வேணும்னு ஆசைப்படுங்க, அந்த உணவில் தான் உங்களுடைய சுகாதாரமே இருக்குது. அவன் கொடுத்தால் தேவை கிடையாது. நான் பணத்தை சம்பாதிச்சு அதை கொண்டு உணவு வாங்குவேன்னு நினைக்கிறீங்க. பணம் சம்பாதிக்கும் போது கெட்ட வழிகளை கொண்டு தான் சம்பாதிக்க முடியும். இறைவனுடைய அவ்வளவு குணாதிசயங்களுக்கும் விரோதமான குணத்தை கொண்டு தான் சம்பாதிக்க முடியும். அவ்வளவு நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் கொண்டு தான் சம்பாதிக்க முடியும். மருத்துவ அறிவு சுகமாக்குன்னு சொல்லிட்டு சாவடிக்கு தான் இன்றைய வேலை. அவ்வளோ பணத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடனுக்காரனாக்க தான் இன்றைய வேலை. நான் சுகமாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னால் எழுதி கொடுத்து சுகமாக்க முடியுமா? முடியாது. சரி, எழுதி கொடுக்க முடியாது. உண்மையை சொல்லி சுகமாக்குவீங்களா? அதுவும் கிடையாது. நான் சுகமாக்கவே நான் பண்ணுவோம். கடைசி கழுத்து வத்ததுக்கு பிறகு இறைவன் தான் கொண்டான்னு சொல்லணும். கடவுண்டை விதினு சொல்லணும். அப்படிதானே? நான் சுகமாக்கவே கூட்டிகிட்டு வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன், அவர் இறந்து போயிட்டாரு, இது கடவுள் விதின்னு சொல்லுவியே. முதலே சொன்னேன் அதை, முயற்சி பண்ணி பார்க்குறேன் கடவுள் நம்பிக்கை. முதலே சொன்னேன், கடைசி சொல்கிறேன், முதலே சொன்னால் காசு கிடைக்காது, கடைசி சொன்னால் நான் தப்பிச்சுக்கலாம், காசு சம்பாதிச்சுருக்கேன் இருக்கும். இந்த காசை கொண்டு நான் உணவு வாங்கி அந்த உணவை கொண்டு நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டா அது உடம்புல விட்டுமா? கெட்ட சக்திகள் நிறைந்து விட்டது அந்த உணவில். மருந்துகளை போட்டேன், கெட்டு போச்சு. இங்கே மனசு இருந்த தீமா விரோதம் துரோகமும் இறைவனுக்கு விரோதமாக அதை கொண்டு சம்பாதித்த ஒவ்வொன்றிலும் கேடுகள் இருக்கிறது. உணர்ச்சிகள் பெருமை தேவை, உணர்வுகளும் கிடையாது. அதை கொண்டு நான் வாடும் பொழுது ஒரு கெட்ட விஷமியாக நான் வாடுவேன். விஷமத்தான் மிக பாம்பை விட மோசமாக வாடுவேன். அந்த குணந்தான் இருக்க தவிர இனி உணர்வு கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இன்று நான் பாதுகாக்கப்பட்டவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் இறைவனுக்கு நான் இன்று மாதிரி நன்றியோட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சின்ன சுகம், என் அறியாமலேயே இறைவன் எனக்கு கொடுத்த அந்த காற்றிலிருந்து கொடுத்த அந்த செய்தியை என் உணர்வுகளுக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் நம்ப செய்தான், விரும்ப செய்தான். அந்த விருப்பங்கள் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவு கெட்ட தீமைகளுக்கு அப்பால் சிறு திரும்பல ஒட்டி கொண்டிருக்கூடிய உங்களை அறியாமலே விரும்ப செய்தானே, அந்த விருப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும், அதை மட்டும் உங்கள் அறிவு கெட்ட செய்துவிட்டால் அதையும் நீங்கள் நிராகரித்திருப்பீர்கள் முடியாது என்று உங்கள் அறிவை கொண்டு. அவ்வளவு தூரத்துக்கு நாம் கடவுளுக்கு மிஞ்சிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உன்னை முயற்சி தான் முக்கியம். கடவுளால் முடியாது, நீ முயற்சி செய்ய வேண்டும். என் பாதையும் கடவுளை பாதையும் ஒன்றா? அவன் படைப்பவன், நான் படைப்பை அடிக்கிறவன். என் முயற்சிக்கு அவன் உதவி செஞ்சான்னு சொன்னால் என் காலத்தை முடிஞ்சு போயிருக்குமே. உங்களுக்கு பின்னடைவை கொடுத்து, நஷ்டத்தை கொடுத்து, உங்களை தாமதப்படுத்தி தன்னுடைய அந்த ஆற்றல் உங்களை மிகைக்குமாறு செய்து பிறகு அதில் வாழ வைக்கின்றான். நோய்களுக்கு காரணம் உங்கள் மீது கருணை கொண்டவன். இனியும் உங்களுடைய பாதைகளை தடுப்பதற்காக வேண்டி பின்னடைவை ஏற்படுத்தினான், நஷ்டத்தை ஏற்படுத்தினான், லாபங்கள் இல்லை என்று ஆக்கினான். இனி பொருள்களை கொண்டு வாழ வேண்டாம், என்னை கொண்டு வாடுங்கள், மனம் அமைதியடைங்கள். இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை அமைக்கின்றான். அந்த வாழ்க்கையில் நோயும் தணிந்தது, உங்களுடைய வருமானமும் பெருகியது. இப்பொழுதும் நான் கூறுகின்றேன், நான் சம்பாதித்தேன் என்று இன்னும் பெரிய நஷ்டத்திற்காக காத்திருக்கின்றேன். இதுவரையில் அனுபவிக்காத அடுத்த பெரிய நஷ்டத்திற்கு காத்திருக்கின்றேன். எப்பொழுது பணி போட்டிருக்கின்றனோ இனியும் அழகான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நான் பயணிக்க இருக்கின்றேன். இறை வழி வாழ்க்கை என்பது உங்களுடைய சுவாசத்தில் இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான செய்தியையும் நீங்கள் நிறைவேற்றுவர்கள் இல்லை, அவன் உங்களுக்காக வாக்களிக்கின்றான். அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் விருப்பத்தோடு. அதனை சந்தேகப்பிறகு ஒருவராக ஆகிவிட வேண்டாம். பிறகு நம்பிக்கை என்பது இரண்டாம் தினமாக ஆகிவிடும். அந்த இரண்டாம் தின வாழ்க்கையில் உங்களுடைய நஷ்டங்களும் வேதனைகளும் கலந்தே இருக்கும். ஒருபோதும் நீங்கள் உங்களை தெய்வமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அத்தியாயம் 21:29. இன்னும் உங்களில் எவரேனும் அவனையன்று நிச்சயமாக நானும் என்ற முயற்சியை கொண்டு வாழ்வேன் இறைவனுடைய உதவி இல்லாமல் என்று யார் கூறுகின்றார்களோ, நானும் இறைவனுக்கு ஒப்பானது என்று கூறுகின்றார்களோ, நரகத்தையே கோடியாக வாக்களித்திருக்கின்றேன். கேடுகளை தேவை கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில். இது ஏன் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை என்று கூறுவீர்கள்? நகர வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிவிடும். அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த காற்றில் இருக்கக்கூடிய சுவாசங்களில் இருக்கக்கூடிய செய்திகளையும் தாங்கி என் அறிவுக்கு எட்டாத நிலையில் இறைவன் அதை பக்குவப்படுத்தி அதிலிருந்து உங்களுடைய ஆற்றலை கொண்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு சுகத்தோடு நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் பேருதவியாளன், மன்னிப்பவன், மாபெரும் கருணையாளன். அவனுடைய கருணை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனியும் அவனுக்கு விரோதம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை, உள்ளம் சார்ந்த வாழ்க்கையை, காற்றின் உணர்வுகள் சேர்ந்த வாழ்க்கையை நாம் விரும்பக்கூடியவர்களாகவும், என் அறிவை கொண்டு தகாத முறையில் அதனை நான் தடை செய்ய போனதாகவும் ஒரு காலம் வாழ வேண்டாம் என்ற இந்த பிரார்த்தனையை கொண்டு நம்முடைய இன்றைய வாழ்க்கை தொடரட்டும். புதிய வாழ்க்கைக்காக